SBS தமிழ்.
வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
என்ன இப்ப நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்துல வந்து சீனியர் கிளாடிஸ் பெரட்டிகிலியன் அவர் வந்து என்ன வெறுத்த சர்ச்சையிலையும் சிக்கலையும் மாட்டிருக்கிறார் நினைக்கிறேன்
இல்லையா? ஆமா ஆமா, நிச்சயமாக அந்த வகா வகா தொகுதிக்கான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டேரில் மக்வேர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நியூ சவுத் வேல் முதல்வருக்கு சில விஷயங்கள் ஏற்கனவே தெரிந்திருக்கலாம் என்பதும், மற்றது அவர்கள் இருவருக்கும் இடையேயான ஒரு நெருக்கமான உறவு பற்றி இந்த ஐகேக் என்ற இண்டிபெண்டன்ட் கமிஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷன் விசாரணைகளின் போது தெரிய வந்திருப்பதன் காரணமாகவும் இப்போது அந்த பற்றிய செய்தி மிக பரபரப்பாக பேசப்படுகிறது.
இப்ப இதுல எனக்கு என்ன படுதுன்னா, இப்ப இவ்வளவுக்கு இது முக்கியமாக பேசப்படுறது காரணமே வந்து அவர் பற்றிய அல்லது அவரோட தொடர்புடைய அந்த முன்னாள் எம்பி டேரில் மக்வேர் பற்றிய ஒரு விசாரணை இல்லையா, அதை வந்து இண்டிபெண்டன்ட் கமிஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷன் நடத்திட்டு இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான பாடி நினைக்கிறேன்.
நிச்சயமாக, அது 1989 நிறுவப்பட்டது. 1988 நிக்ரைனர் முதல்வராக பதவியேற்ற போது 89 அது ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் என் அதில் பெரிய முரண் என்ன நடந்தது என்றால், 1992 நிக்ரைனர் அவர்களே இந்த ICAC-னுடைய வாளுக்கு இரையானார். எப்படி என்றால், அவர்
அது யார் தொடங்கினாங்களோ அவங்களே மாட்டிக்கிட்ட மாதிரி.
ஆமா, கிட்டத்தட்ட அப்படியே நடந்தது. அவர் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்தது. ஒரு சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினரின் பதவியிலிருந்து விலகி அவருக்கு இன்னொருவருக்கு அந்த இடத்தை விட்டு கொடுப்பதற்காக தனது பதவியையும் அந்தஸ்தையும் அவர் பயன்படுத்தினார் என்ற விவகாரம் வெளியே வந்ததன் காரணமாக அவர் முதல்வராக இருந்த அவர் வெளியேற நேர்ந்தது. அதே போல பின்னர் பேரியோ ஃபெரல் அவர்களும் சம்பந்தப்பட்ட ஒரு ஆஸ்திரேலியன் வாட்டர் ஹோல்டிங் என்ற ஒரு நிறுவனத்துக்கு சார்பாக செயல்பட்ட போது அவருக்கு ஒரு வைன் போத்தல் பரிசாக கிடைத்தது என்றும் அதை அவர் வெளியிட அல்லது வெளியில் கூற தயங்கியதன் காரணமாக அது மறந்து விட்டார் என்று சொல்லப்பட்டதன் காரணமாக அவரும் முதல் பதவியை துறக்க வேண்டிய ஏற்பட்டது. அந்த பின்னணியில் தான் இப்போது டேரில் மக்வேர் சம்பந்தமான விவகாரங்களும் வெளியே வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. ஐசிஏசி பல போலீஸ் கமிஷனர்கள், உயர் மட்ட அரசாங்க அலுவலர்கள் ஆகியோரும் பதவி விலகுவதற்கு ICAC-னுடைய விசாரணைகள் பல விதத்திலே தூண்டுதலாக அமைந்திருக்கின்றன. ஆகவே ICAC என்பது ஊழல்களை பொறுத்த அளவில் உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்கள் ஊழல்களில் சம்பந்தப்படுகிற போது அவற்றை வெளிச்சத்தில் கொண்டு வந்து அந்த விசாரணைகளின் மூலமாக ஒரு நேர்மையான நிலையான ஜனநாயகம் ரீதியான அமைப்பை, அரசியல் அமைப்பையும் மற்றும் நிர்வாக அமைப்பையும் உருவாக்குவதற்காக ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்தாபனம் என்று நாம் அதை கொள்ள வேண்டியிருக்கிறது.
இப்ப பிரீமியர் கிளாடிஸ் பெரட்டிகிலியனை பொறுத்தவரை அப்படி சர்ச்சையில சிக்கல் எல்லாம் மாட்டுவார் அப்படின்னு யாரு கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஆளே இல்ல, ரொம்ப திறமசாலி மட்டும் இல்ல, பல சாதனை நிகழ்த்திய ஒரு பெண்மணி அப்படின்னு பார்க்கப்படுகிறார் இல்லையா?
நிச்சயமா அப்படித்தான் பார்க்கப்படுகிறது. ஒரு 17 அவர் நியூ சவுத்வேல் பாராளுமன்றத்திலே உறுப்பினராக இருந்திருக்கிறார். 2003 தொடக்கம் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். முதலில் இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ் மினிஸ்டராக பதவி உயர்ந்தார். அதன் பின்பு கருவூல காப்பாளராக பதவி உயர்த்தப்பட்டார். அதன் பின்னர் நியூ சவுத் வேல்ஸ் மாநில லிபரல் கட்சியின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். 2017 அவர் முதல்வராக வந்தார். முதல்வராக வந்தபோது அவர் நியூ சவுத் வேல்ஸ் மாநில லிபரல் கட்சியின் தலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டார். அத்தோடு அதன் பின்பு இப்ப அண்மை காலத்திலே சென்ற வருடம் இடம்பெற்ற புஷ்ஃபயர் என்ற காட்டு தீயை அவர் கையாண்ட விதம், அதை மேலாண்மைப்படுத்திய விதம் தொடர்பாகவும், அதன் பின்பு இப்போது நாம் எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் என்ற COVID-19 என்ற அந்த தொற்று நோயை நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர அவரிடத்த முயற்சிகள் காரணமாகவும் அவர் ஒரு திறமையான நிர்வாகி என்ற முறையிலேயே பார்க்கப்படுகிறார்.
கோலா பாதுகாப்பு கொள்கை இருக்கு இல்லையா, அதாவது கோலா விலங்குகளை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுல இப்ப நேஷனல் கட்சிக்கு வந்து அவர் வந்து தண்ணி காட்டின விதம் இருக்குங்கிறது ஒரு மிக திறமையான ஒரு பிரீமியர் அல்ல வந்து மிக கடுமையான திடமான ஒரு தலைவர் அப்படிங்கிற வெளிப்படுத்தின ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண்மணியாக தான் பார்க்கப்பட்டார் இல்லையா?
ஆமா, ஒரு நேரத்தில் அவர் ஒரு அயன் லேடி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் என்ற ஒரு விதத்தில் கூட அவர் பார்க்கப்பட்டார். ஒரு திடமான உறுதியான முடிவு எடுப்பதும் அந்த முடிவில் நிலையாக இருப்பதும் மாதிரியான சந்தர்ப்பங்கள் பலவே இருந்திருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த விளையாட்டு அரங்குகள், மற்றது அருங்காட்சியகம், அதைத் தொடர்ந்து இந்த ஹெரிட்டேஜ் பில்டிங் என்ற கட்டிடங்களை மறுசீரமைப்பது என்பது தொடர்பாக சில கருத்து முரண்பாடான கொள்கைகளிலே அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாலும் கூட அது ஒரு அரசியல் ரீதியான முரண்பாடுகள் என்றுதான் பார்க்கப்பட்டது. ஆனால் அதே நேரத்திலே அவர் எவ்வளவு திறமையான நிர்வாகியாக இருந்த போதும், பொதுவாக சொல்லுவார்கள், ஒருவருடைய திறமை அவருடைய தவறுகளை மறைக்கும் கவசமாக இருக்கக்கூடாது என்று. ஆகவே இப்போது இந்த வெளிப்படுத்தப்பட்டுள்ள சில தகவல்கள் அவருக்கும் இந்த ஊழல்களோடு துணை போன டரல் மெக்வேரனுடைய செயல்பாடுகளுக்கும் ஓரளவு சம்பந்தம் இருக்கிறதா, அல்லது தவறுகள் என்று சொல்லுகிற போது மூன்று விதமாக இடம்பெறக்கூடும். ஒன்று, நேரடியாக குற்றங்களை செய்வது. மற்றது, குற்றங்களுக்கு துணை போவது. மூன்றாவது, குற்றங்கள் நடக்கும் போது கண்டும் காணாமல் இருப்பது. ஆகவே இப்ப இந்த மூன்றாவது வகையில் இவர் குற்றங்களை கண்டும் காணாமல் இருந்தாரா என்ற ஒரு சந்தேகத்தை இந்த ஐபிஎஸ்சியினுடைய விசாரணைகள் இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றன சொல்லாமல்.
இப்ப அந்த கண்டும் காணாமல் இருக்கிறதுலதான் வந்து எதிர்கட்சியான லேபர் கட்சி வந்து குற்றம் சாட்டுகிறது. அதாவது அவர் தவறு செய்தார் அப்படிங்கிறது இல்ல, தவறு செய்யும் போது கண்டும் காணாத மாதிரி இருந்தார்கள். அது அதோட சேர்ந்து அவர் ரகசிய உறவு வைத்திருந்தார் வைக்கலைங்கிறது அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை.
ஆமா, குறிப்பாக இந்த ஐசிஐசியினுடைய சாசனத்தின்படி 11வது சரத்து பிரிவின்படியும் இந்த குற்றங்கள் நடக்கும் போதே கண்டும் காணாமல் இருப்பதும் ஒரு குற்றம் என்பதே அங்கு வரையறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வரைவிலக்கணப்படியும் கூட இவருக்கு பல விஷயங்கள் தெரிந்திருக்கலாம் என்ற ஊகம் பல மட்டங்களிலும் இப்போது எழும்பியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது.
இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அவர் வந்து அன்எத்திக்கல் அண்ட் இன்அப்ரோப்ரியேட், என்ன தமிழ் அழகா சொல்ல, அறம் சாராத வகையில் பொருத்தமற்ற முறையில் நடந்து கொண்டார் அப்படின்னு சில விமர்சகர்கள் சொல்றாங்க. அல்லது வந்து மிஸ் ஜட்ஜ்மெண்ட் சொல்ற, அதாவது ஒரு தவறு நடக்கிறதா அப்படிங்கறத வந்து கணிக்க தவறி விட்டார் அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ரகசிய உறவு வச்சிருந்தது கூட தவறு கிடையாது, அது வச்சிருந்திருக்கலாம். ஆனா அதே வந்து அமைச்சரவையில வந்து வெளிப்படுத்தி இருக்கலாம், நான் இந்த இப்படி ஒரு யாரு டேரல் மெக்வேரோட வந்து உறவு வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி இருந்திருக்கலாம், அதை சொல்லல.
அது சொல்லவும் இல்லை. அடுத்தது 2018 இந்த ஊழல்கள் காரணமாகவே ஐசிஐசி அவர் மீது குற்றம் சாட்டி அவர் பதவி விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்ட போது, அந்த பதவி விலகிற போது முதல்வராக இருந்தவரும் கிளாடிஸ் பஜிக்லியன் அவர்கள் தான். அதே காரணம் காட்டி அதன் பின்பு அவர் தொடர்ந்தும் அவருடைய உறவுகளை அவர் தொடர்ந்து இருக்கிறார் என்பதும், அதே நேரத்தில் அவரோட உறவில் இருந்த காலகட்டத்திலே பதிவு செய்யப்பட்ட சில தொலைபேசி உரையாடல்கள் சில விவரங்களை இப்போது புதிதாக கடந்த திங்களன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்க்கிற போது கூட தான் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை, அதாவது தனக்கு 1.5 மில்லியன் டாலர் கடன் இருப்பதாகவும், அந்த கடனை அடைப்பதற்காக தான் செய்ய போகும் விவகாரங்கள் தொடர்பாக டரல் மெக்வேர் அவர்கள் விளக்க முன் வரும்போது, அந்த விஷயங்கள் எனக்கு தெரிய தேவையில்லை என்ற விதமாகவே கிளாடிஸ் பஜிக்லியன் அவர்கள் பதில் சொல்லுகிறார். அந்த உரையாடலிலே தெரிய தேவையில்லை என்பது, அதை நான் தெரிந்து கொள்வதனால் அது நானும் அதில் இன்வால்வ் ஆக வேண்டி வரும், அல்லது அதற்கும் நான் உடந்தையாகனவனாக கருதப்படக்கூடும் என்ற ஒரு அச்சம் தோன்றுகின்ற துணியாகவே அந்த குரல் துணிக்கிறது. ஆகவே அதுவும் அவருக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைக்க இந்த சந்தர்ப்பத்திலே உதவியாக இருக்கிறது தான் சொல்ல வேண்டியிருக்கிறது.
இல்ல, இப்ப நிலைமை வந்து என்ன அந்த அளவுக்கு எளிதாக இல்லைங்கிற மாதிரிதான் எனக்கு படுது. இப்ப நியூ சோசியல் பிரீமியர் கிளாடிஸ் பிரஜிக்லியன் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேக்குறாங்க அப்படின்னு இல்ல, அவ கட்சியில வந்து பலத்த ஆதரவு இருக்கிற மாதிரிதான் படுது. ஆனாலும் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா.
கட்சியில் உள்ளவர்கள் பொதுவாக பிரதமர் தொடக்கம், மேலும் முன்னாள் பிரதமர் மெல்கம் டேர்ன்புல் அவர்கள், விக்டோரியன் முன்னாள் முதல்வர் ஜெஃப் கெனட் அவர்கள், இப்படி பலரும் அவருக்கு ஆதரவாகவே குரல் கொடுத்து வருகிறார்கள்.
அதாவது பெடரல் லேபர் கட்சியோட தலைவர் ஆண்டனி அல்பனிசி கூட பெரஜிக்லியன் வந்து இருக்கலாம், அவர் வந்து ஆதரவு தான்ங்கிற மாதிரி வெளிப்படுத்தி இருக்கிறார் இல்லையா. அது கொஞ்சம்
பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைக்கவில்லை என்பது எல்லாருக்கும் சற்று ஆச்சரியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இப்போது இந்த 2-3 நாட்கள் நடந்த விசாரணைகளின் போது இவருக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்ட ஒரே ஒரு விஷயம், இவருக்கு சில விஷயங்கள் தெரிந்திருக்கலாம் என்பது மட்டும்தான். ஆனால் மேலும் விசாரணைகள் இன்னும் தொடர உள்ள நிலையில் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் மேலும் தொடர்ந்து இந்த அத்தனை லிபரல் கட்சி ஆதரவாளர்கள் அல்லது தலைவர்கள் அல்லது மற்ற உயர் அதிகாரிகள் அவர்கள் அனைவரது ஆதரவும் தொடர்ந்தும் கிளாடிஸுக்கு இருக்கக்கூடுமா அல்லது தொடர்ந்து இந்த ஆதரவு தொடருமா என்பது சொல்வதற்கில்லை. இந்த ஐசிஐசி புதிதாக கொண்டு வரக்கூடிய ஆதாரங்கள் அல்லது முன்வைக்கக்கூடிய சில விஷயங்கள் காரணமாக அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு திடீரென்று 2-3 நாட்களில் குன்றி போகக்கூடும். ஆகவே அவர் பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம் ஏற்படக்கூடும் என்ற ஒரு நிலையும் உருவாகக்கூடும் என்றுதான் எனக்கு தெரிகிறது.
சரி, அப்படியே அவர் பதவி விலகாம இருந்தா கூட ஆங்கிலத்துல நிறைய விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இமேஜ் ஸ்டார்னிஷ்ட் டென்டட் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதாவது அவங்க காயம் பிடிச்சு அதுல இருந்து அவங்க மீண்டு வர முடியறது அந்த அளவுக்கு எளிதாக இருக்காது. கட்சியில வந்து அந்த அளவுக்கு செல்வாக்கு வந்து செலுத்த முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. வெளியிலேயே வந்து ஒப்பீனியன் போல் வந்து நீ என்ன சொல்ல போகுது, ஆட்கள் என்ன நினைக்க போறாங்கங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இப்படி நிறைய காரணிகள் வந்து வரும் நாட்கள் இருக்கும்போது அவர் பதவியில தொடர்றதுங்கிறது கொஞ்சம் கடினமா தான் இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா?
ஆமா, அவருடைய பிடி சற்று பலவீனப்பட்டு விட்டது என்றுதான் இப்போது சொல்ல வேண்டியிருக்கிறது. நேரில் பார்க்கிற பார்வையில் பொதுவாக பல ஆன்லைன் நியூஸ் பேப்பர்ஸ் என்று சொல்லப்படுகிற செய்தித்தாள்கள் எடுத்த கணிப்புகள் பார்க்கிற போது கூட நிறைய வாசகர்கள் கிளடிஸ் போதும், நீங்கள் பதவி விலகுங்கள், இந்த பொய்யை நாங்கள் நம்ப தயாராக இல்லை என்ற மாதிரியான கருத்துக்கள் நிறையவே வந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் தன்னுடைய சகாக்கள், தன்னுடைய உதவி அமைச்சர்கள், தன்னுடைய அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே ஒரு நேர்மையும் கட்டுக்கோப்பையும் கொண்டு நடத்துவது இனிமேலும் கிளாடிஸுக்கு அவ்வளவு எளிதாக இருக்குமோ என்பது சற்று சந்தேகமாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.
ஆமா, அதாவது இதுவரை ஒரு அப்பழுக்கற்ற ஒரு பெண்மணி, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், கடின உழைப்பாளி, அந்த வாழ்வில் உயரணும் அப்படிங்கறதுக்காக பல தியாகங்களை செய்து இந்த பதவிக்கு வந்தவர், அப்படியே வந்த ஒரு குடியேற்றவாசி, இப்படியான பல காரணிகள் இருந்தா கூட வரும் நாட்கள்ல வந்து அது எளிதாக இருக்காது. இதெல்லாம் மறந்து நீங்க பதவி விலகுறதுதான் நம்ம மாநிலத்துக்கு நல்லது, கட்சிக்கு நல்லதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாரு. ஆச்சரியப்படுறது
ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, இப்படி ஒரு நிலைமை தான் உருவாகக்கூடும் என்று தான் சொல்ல தோன்றுகிறது.
மிக்க நன்றி சத்யநாதன், மிக்க மகிழ்ச்சி உங்களோட பேசினது.
நன்றி ரைசல். இது கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறை. நாம் வளமையாக நாம் கேள்வியும் பதிலுமாக வருகின்ற உரையாளர்களை விட இது சற்று மனம் திறந்து உங்களுடைய கருத்துக்களையும் என்னுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு உரையாடலாக அமைந்த நிகழ்ச்சி. நிச்சயமாக நேயர்கள் வரவேற்பார்கள் என்று நினைக்கிறேன்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.